ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நம பார்வதி பதயே ரகர மகாதேவா. மெய்யன்பர்களே, நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள அரிய பெரிய அரிய பெரிய சைவ சித்தாந்த ஞான சாத்திரமாகிய சிவப்பிரகாசத்திலே 42 பாடல்கள் சிந்தித்திருக்கின்ற அளவிலே 43வது திருப்பாடலை தொடங்கிக் கொள்ள வேண்டிய தருணத்திலே இருக்கின்றோம். 42வது பாடல் புத்தி தத்துவத்தை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நமக்கு அருமையாக எடுத்துரைத்தது. புத்தி குணங்கள் 8. அந்த 8 புத்தி குணங்களும் 50 விரிவடையும் என்ற ஒரு செய்தியினை அங்கே ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மேலும் அந்த புத்தி குணங்களிலே வகைப்பாடுகள் இருக்கின்றன. இந்த புத்தி குணங்களைத்தான் பாவகங்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய உலக அனுபவங்கள் எல்லாமே இந்த புத்தி குணங்களை சார்ந்து நாம் பெறக்கூடியவைதான். ஆக இப்படி உலக அனுபவத்திலேயே நாம் அழுந்தி இந்த சகல நிலையிலிருந்து முன்னேறி சுத்தாவத்தைக்கு செல்லக்கூடிய வழியை நாடாமல் இந்த புத்தி குணபாவகங்களே நம்மை அழுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றன என்று நாம் இங்கே இந்த சிவப்பிரகாச திருப்பாடல் மூலமாக அறிந்து கொண்டோம். ஆக இந்த புத்தி குணபாவகங்கள் 50 சொன்னாலும் இதற்கு மேலும் நிறைய விரியும் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றார்கள். உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றார் சொன்னால் திருமுறைகளின் வழி நின்று அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இந்த புத்தி குண பாவகங்கள் அளவில்லாதவை. பாடலை தொடங்கும் போது அழகில் குணம் என்று ஆசிரியரை தொடங்கி இருக்கின்றார். ஏனென்றால் திருவாசகத்திலே சொல்லும் பொழுது இந்த புத்தி குண பாவகங்களை தான் அளவில்லா பாவகங்கள் என்று குறிப்பிட்டார் மணிவாசக பருவம். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு களவிலா ஆனந்தம் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே என்ற திருவாசக திருப்பாடலிலே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு என்று சொன்னதிலே இந்த புத்தி குண பாவகங்களைத்தான் 50 அதற்கு மேலாகவும் விரியக்கூடிய இந்த புத்தி குண பாவகங்களைத்தான் அளவில்லா பாவகங்கள். அவை நம்மை பிறவியிலேயே வைத்து அழித்துகின்றன. எனவே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு அமுக்கப்பட்டு என்று மிக அருமையாக அந்த திருவாசக பாடலை நாம் ஓரளவு சிந்திப்பதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பினை இந்த சிவப்பிரகாச திருப்பாடல் நமக்கு வழங்கியுள்ளது. 42வது திருப்பாடல். ஆக இந்த புத்தி குணத்திலே குணங்களிலே நாம் அழுந்தாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த கருவிகளை புத்தி முதலிய கருவிகளை நாம் விட்டோம் என்று சொன்னால் நமக்கு அது கேவலாவத்தைக்கே மீண்டும் நம்மை அழைத்து சென்று விடும். தத்துவ கருவிகள் இல்லை என்றால் இந்த சிற்றறிவு விளக்கமும் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த தத்துவ கருவிகளிலேயே சார்ந்து இவற்றிலேயே அழுந்திக் கொண்டிருந்தால் முத்திக்கும் முன்னேற முடியாது. போதுதான் என்ன சொன்னார் என்று சொன்னார், இந்த தத்துவ கருவிகளை நாம உலக அனுபவத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல் சிவசிந்தனைக்கும் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த கடப்பாடு நமக்கு உண்டு. ஏனென்றால் இந்த கருவிகளை நமக்கு கொடுத்தவரே சிவபெருமான் தான். ஆகவே இவற்றை கொண்டு அந்த பெருமானை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒன்றுதான் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்று நாம் பார்த்தோம். அந்த அஞ்செழுத்து சிந்தனையானது ஒரு மடைமாற்றமாக அஞ்செழுத்தின் மூலமாக நாம் சிவபெருமானை சிந்திக்கின்றோம். இந்த புத்தியானது எப்போது எந்த குணத்தில் அது மேலோங்கி இருக்கும்? புத்தியிலே 3 குணங்களும் உள்ளன, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். எப்போது இந்த புத்தி எந்த குணத்தில் எந்த குணமயமாக இருக்கும் என்பது நம்முடைய வினைக்கு ஈடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நமக்கு இன்ப அனுபவம் விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லும் போது இந்த புத்தியானது சாத்விக குணமயமாக விளங்கும். துன்ப அனுபவம் எனும் போது இது ராஜச குணமயமாக விளங்கும். மயக்க அனுபவம்ங்கும் போது தாமத குணமயமாக விளங்கும். ஆகவே வினைக்கு ஈடாகத்தான் இந்த புத்தியானது முக்குணங்களுள் ஏதேனும் ஒரு குணமயமாக விளங்கும், நம்முடைய முன்வினைக்கு ஈடாக. ஆகவே நம்முடைய முன்வினையானது இப்படி புத்தி குண ரூபமாக மகிழ்ச்சி, வெறுப்பு, கோபம், பொறாமை, ஆசை என்று இதனுடைய அளவில்லாத குணங்களிலே ஏதோ ஒரு குணரூபமாக வந்து இந்த புத்தி தத்துவம் நம்மை, புத்தி தத்துவம் வாயிலாக நம்முடைய வினைப்பயன்கள் நம்மை பந்தப்படுத்த வருகின்றன. ஏன்னா அந்த வினைப்பயனை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு விருப்பம் வெறுப்பு ஏற்படும், விருப்பம் ஏற்படும் அல்லது வெறுப்பு ஏற்படும், அது புதிய வினையாகின்றது. அதை முன்னாடியே நம்ம பார்த்தோம் கர்மபலத்தை பத்தி ஒரு பாடல்ல. அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே மேலைக்கு வருவினை ஏதனில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி என்று சொல்லியிருந்தார். நமக்குன்னு விதிக்கப்பட்டதை அனுபவிக்கும் போது அப்ப விருப்போ அல்லது வெறுப்போ கொள்வதனால அது விருப்பு வெறுப்புகள் காரணமாக மேல்வினை, புதிய வினை உண்டாகிறது. அப்போ அந்த வினை நம்மை மேலும் இந்த பிறவிக்குள்ளேயே அமுக்குகிறது. அந்த வினை அந்த வினைக்குன்னு அடுத்த பிறவி, அந்த பிறவியில பல போகங்கள், அப்படி இதுக்குள்ளேயே நம்மளை அழுத்தி வச்சிருக்குது. அப்படின்னா அந்த வினை நம்மளை ஜெயித்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா வினையை நாம ஜெயிக்க விடக்கூடாது. நம்மை வெல்லுவதற்கு வந்த அந்த வினையை நாம வீழ்த்தி விட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல வினைப்போகங்களில் அழுந்த வேண்டிய நேரத்தில் அதில் அழுந்தாமல், அந்த புத்தி குண பாவகங்களிலே அழுந்தாமல், அஞ்செழுத்திலே சிந்தனை வைத்து அழுந்திடுவோம் என்று சொன்னால் அப்போ நம்மை வெல்லும் பொருட்டு வந்த வினையானது அது வீழ்ந்து போய்விடும். இது திருநல்லம் திருப்பதிகத்திலே ஐந்தாம் திருமுறையிலே அப்பர் பெருமான் நமக்கு அருளியிருக்கின்ற ஒரு பெரிய உபதேசம் இது. வல்லவாறு சிவாய நமவென நல்ல மேவிய நாதன் அடிதொள வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. திருநல்லம், திருநல்லம் என்ற ஸ்தலம் கோனேரி ராஜபுரம் என்று போது வழங்கப்படுகின்றது திருநல்லம். அந்த திருநல்லம் ஐந்தாம் திருமுறை, திருநல்லம் தரத்துக்குரிய ஐந்தாம் திருமுறை அப்பர் பெருமான் சொல்லுவார், வல்லவாறு சிவாய நமவன நல்ல மேவிய நாதன் அடிதொள. சிவாய நம எனும் அஞ்செழுத்தை சிந்திப்பதன் மூலம் சிவபெருமானை தொழுவதினாலே நம்மை வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வீடுமே என்றால் அது கெடும். நம்மை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வினையாகிய பகை நம்மை சார வருகின்றது. ஆனால் வல்லவாறு நாம ஒரு சாமர்த்தியத்தோடு, நம்முடைய சாமர்த்தியம்னா அந்த வழிபாட்டில் உறுதியாக இருப்பதுதான், அதுதான் நம்ம சாமர்த்தியம். ஆக நம்ம வல்லமையோடு அந்த ஐந்தெழுத்தை சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்மை வெல்லும் பொருட்டு வந்த அந்த வினையாகிய பகை கெட்டு ஒளியும் என்று அற்புதமாக வழிகாட்டியுள்ளார்கள் நம்முடைய அப்பர் பெருமான். ஆனால் அஞ்செழுத்தை சொல்லும் போது அந்த அஞ்செழுத்தின் பொருள் நமக்கு புரிய வேண்டுமே. அஞ்செழுத்தின் மூலமாக நான் என்ன பொருளை புரிந்து கொண்டேன் என்றால், அப்ப உண்மை விளக்கம் என்ற சாத்திரம் நமக்கு சொல்கிறது, நம்ம படிக்கக்கூடிய ஞான சாத்திரங்கள் எல்லாமே அஞ்செழுத்தினுடைய பொருள் விளக்கம்தான். அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், ஆறாறு கப்பாலம் மோனந்த மாமுத்தியும் என்று உண்மை விளக்கம் சொல்லுது. இப்ப இந்த சிவபிரகாசம் போன்ற நூல்கள் எல்லாம், மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் ஆகமங்களின் வழிவந்தவைதான். ஆக சிவபிரகாசத்தின் மூலமாக நாம் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அஞ்செழுத்தின் பொருள் விளக்கம்தான். ஆகவே அஞ்செழுத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் அதனுடைய ஆழ்ந்த பொருள் நமக்கு புலப்படுவது அரிது. எனவே இந்த சாத்திரங்களை நாம் கற்றுக்கொண்டு சாத்திரங்களே அஞ்செழுத்தின் விளக்கமாகவே நாம கருதி இவற்றை கற்க கற்க நமக்கு அந்த அஞ்செழுத்தின் மீது இன்னும் ஈடுபாடு அதிகமாகும். அதை நாம உறுதியாக பற்றுவோம், இன்னும் உறுதியாக பற்றுவோம். அப்படி பற்ற பற்ற நமக்கு நம்மை பிறவியில் தள்ளி முத்திக்கு தடையாக நம்மை பிறவியில் தள்ள வர இருக்கின்ற வினைகள் எல்லாம் நம்மை வெல்ல முடியாமல் அவை வீழ்ந்து போகும் என்று அதுதான் அந்த ஞானசாத்திரங்களை படிப்பதற்குரிய ஒரு பெரிய சிறப்பு. அஞ்செழுத்து பதிகத்தின் அமைச்சுவாய பதிகங்கள் எல்லாம் அஞ்செழுத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்குதுன்னா அப்போ அதன் பொருளை நாம உணர வேண்டும். அதனுடைய பொருள் விளக்கமாக இருப்பவைதான் இந்த ஞான சாத்திரங்கள். அஞ்செழுத்து பற்றிய விளக்கமே உண்மை அதிகாரத்தில் வர இருக்கின்றது, அவற்றையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாம 43வது திருப்பாடலே அந்த புத்தி தத்துவத்திற்கு அப்புறமாக உள்ள அகங்கார தத்துவம், மனம், சித்தம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை சொல்லக்கூடிய திருப்பாடலை இப்போது பார்ப்போம். ஆன தனு அதனில் உறும் அணிலனையும் இயக்கி ஆங்காரம் நீங்காத அகந்தைக்கு வித்தாய். யானல்லது பிறர் ஒருவர் எனை ஒப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பினதாய் இந்திரியம் புலன்கள் தானுகொறும் அளவில் அதன் முந்தையொரு மிச்சை தானுருவாய் சங்கற்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும் சிந்தை நினைவு ஐயம் வந்து தரும் மனமுடைய வகுப்போனாதே. முதல்ல அகங்கார தத்துவத்தின் தொழிலை சொல்கிறார். அந்த கரணங்கள் நான்கு, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். முதல்ல அகங்கார தத்துவத்தின் தொழிலை சொல்கின்றார். அகங்காரம் என்ன செய்யுதுன்னா, வினைக்கு ஈடாக வந்திருக்கிற இந்த உடம்பிலே பிராணவாயு இயங்குகிறது. அந்த பிராணவாயு, அந்த பிராணவாயுவை இயக்குகின்ற வேலையை இந்த அகங்காரம் தான் செய்கின்றதாம். பிராணவாயு அகங்கார தத்துவத்தால் இயங்குகின்றது. நாமெல்லாம் மூச்சு விடுகின்றோம், அந்த மூச்சு காற்று, அதுதான் பிராணவாயு. அந்த பிராணவாயுவை எது இயக்குகின்றது என்று சொன்னால், இந்த அகங்கார தத்துவம் தான் இயக்குகின்றதாம். அனிலன் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். அனிலன் என்பது காற்று என்று பொருள்படும். அனிலன் என்றால் காற்று. ஆக பிராணவாயு மட்டுமன்று, அந்த பிராணவாயுவோடு சேர்ந்து மேலும் நான்கு வாயுக்கள் சொல்லப்படும். உரையாசிரியர்கள் சொல்கின்றார்கள், பிராணவாயு, அபானவாயு, சமானவாயு, வியானவாயு, உதானவாயு என்று சொல்கின்றார்கள். பிராணவாயு மூச்சு காற்று, அபானவாயு கழிவு நீக்கம் செய்யும் காற்று, சமானவாயு நம்முடைய நாபித்தானத்திலே, வயிற்று தானத்திலே உள்ளது, சரீரம் முழுவதும் இருப்பது வியானவாயு, தொண்டையிலே இருப்பது உதானவாயு என்று சொல்கிறார்கள். ஆக பிராணவாயு, அபானவாயு, சமானவாயு, வியானவாயு, உதானவாயு என்று ஐந்து வாயுக்கள். இந்த ஐந்து வாயுக்களையுமே அகங்கார தத்துவம் இயக்குவதாக சொல்வார்கள். இந்த வாயுக்களே அதனுடைய வேலையை செய்யும்படி அகங்கார தத்துவம் இயக்குகிறதாம். அதை மட்டும் செஞ்சா பரவாயில்ல, வேற என்ன செய்யுது இந்த அகங்காரம்? நீங்காத அகந்தைக்கு வித்தாய், நீங்குவதற்கு அறிய ஒரு அகந்தைக்கு, ஒரு செருக்குக்கு வித்தாக இருக்கிறதா இந்த அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவத்தை நம்ம சார சார என்ன ஆகும்னா, செருக்கு மேலும் அதிகமாக விளையும். புத்தி தத்துவத்தை நாம சார்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு இது இன்னதுதான் தெளிவு கிடைக்கும். ஆனா அதையே ரொம்ப சார்ந்துட்டோம்னா உலக அனுபவத்திலேயே நம்ம அதை அழுத்தி வச்சிருவோம். ஒரு அறிவை பெறுவதற்கு பெறக்கூடிய அளவுல அந்த புத்தி தத்துவத்தை நாம சார்ந்து கொள்ள வேண்டும். ஆனா அகங்கார தத்துவத்தை ரொம்ப சார்ந்தா அந்த அறிவை கூட நம்ம தெளிவா பெற முடியாது. ஏன்னா அது தான் தான்கிற ஒரு செருக்க ரொம்ப விளைவித்து விடுமா அகந்தைய. அது அருமையா ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். என்ன என்ன, நீங்காத அகந்தைக்கு வித்தாய், யான் அல்லது பிறர் ஒருவர் இணையொப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பினதாய். இந்த உலகத்தில எனக்கு இணையாக யார் இருக்கின்றார் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆராய்ந்து பார்த்ததிலே எனக்கு என்ன முடிவு கிடைத்தது என்றால், எனக்கு இணையாக நான் மட்டுமே இருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு இணையாக இல்லை. அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை எல்லாம் நம்மிடம் உருவாக்கி விடுமா இந்த அகங்காரம். யார் தான் எனக்கு இணையா இருக்கின்றார்கள் பார்த்தா யாருமே இல்லையே. அப்படி இணையற்றவனாக, தலை சிறந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செருக்கை இது ஏற்படுத்தி விடுமா அந்த அகங்கார தத்துவம். அது மலமறைப்பு மிகுதியாக உடையவர்கள் இந்த அகங்கார தத்துவத்துக்கே நிறைய வேலை கொடுத்து அந்த செருக்கை அதிகரித்துக் கொள்வார்கள். அதான் உண்மை. ஏன்னா எல்லா தீமைக்கும் மூல காரணமாக ஆணவ மலம் தான் உள்ளது. ஆனாலும் தாய்மான சுவாமிகள் ஒரு நயம் கருதி சொல்வார், இந்த அகங்கார தத்துவம் இருக்க இதை அதிகமா நம்ம சார்ந்து விடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப செருக்கை விளைவித்து விடும். தன்னுடைய திறமைகளை தானே எடுத்து சொல்லி இல்லையா, தன்னைத்தானே வியந்து கொள்ளவும் பிறரை குறைத்து மதிப்பிடவும் இந்த அகங்கார தத்துவம் இடம் கொடுத்து விடும். இதை அதிகமாக சாரக்கூடாது என்று நம்மை, நமக்கு நல்வழி காட்டுவதற்காக தாய்மான சுவாமிகள் நயமாக சொன்னார்கள். என்ன அப்படின்னா, இந்த ஆங்காரம் இருக்கின்றதே இது பெரிய ஒரு பேய் மாதிரி, இது ஆணவமனத்தை விடவும் பொல்லாதது என்று சொன்னார்கள். இந்த ஆணவமனம் தான் மூலமலம், இருந்தாலும் ஒரு நயத்துக்காக அப்படி சொன்னார்கள். ஆங்காரமான குல வேட வெம்பேய் பாழ்த்த ஆணவத்தினும் வலிதுகான். ஆணவம் மட்டும் என்ன நல்ல பொருளா, பாழ்த்த ஆணவம் தான் சொல்லியிருக்கார். பாழ்த்த ஆணவத்தினும் வலிதுகான். ஏன் இப்படி சொல்றாருன்னா, நடுவரிய ஒட்டாது, நடுவு நிலைமையில நம்ம இருக்க விடாது. ஒரு தவறுதான் செய்தோம், அந்த தவறை ஒருத்தர் சுட்டி காட்டுறாருன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு இது இடம் தராது. இது அகங்கார தத்துவத்தினுடைய சார்பு. என்ன செய்யும் அப்படின்னா, அது நல்லதா செய்த செயல் நல்லதா கெட்டதாங்கிறது ரெண்டாம் பட்சம். செய்தவன் நான் இல்லையா, நான் என்ன விட்டு கொடுக்க கூடாது, அதுக்கேற்றபடிதான் நான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் என்னை தள்ளிவிடும் இந்த அகங்கார தத்துவம். ஆகவே இங்கார்தான் என்னை ஒப்பார் என்று சித்தியார் சொல்வார். அது மாதிரி இங்க சொல்றாரு, எனக்கு நிகராக பிறர் ஒருவர் யாரும் இருக்கிறார்னா யாருமே இல்லை, நான் தான் எனக்கு நிகர் என்ற அளவுக்கு அது செருக்கை விளைவித்து விடும். சரி, ஆனா அப்ப அந்த அகங்கார தத்துவமே வேண்டாமான்னா, இதுதான் பிராணவாயு உட்பட ஐந்து வாயுக்களையும் இயக்குகிறது, தேவைக்கு ஏற்ப அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சரி, அதுக்கப்புறம் மனம் என்ன வேலை செய்து, இந்திரியம் புலன்கள் தாம் நுகரும் அளவில் அதன் முந்தியுறும் இச்சை தானுருவாய் சங்கற்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும். மானதம்னு சொன்னதுதான் மனம். மனம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பொறிகளை கொண்டு எந்த புலனை நுகரப்போகிறோமோ, எந்த புலனை அறிந்து அனுபவிக்கப் போகிறோமோ, அந்த அனுபவத்திலேயே ஆசையை வைத்துக் கொண்டு இந்த மனம் இருக்கும். இந்த அனுபவத்திலேயே அது நல்ல அனுபவம் இருக்கலாம், கெட்ட அனுபவம் இருக்கலாம், அது அவரவர் அந்தந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை பொறுத்தது. இப்போ சிவபிரகாசம் இந்த சிந்தனை நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கு இதை சொல்வதில் ரொம்ப விருப்பம், உங்களுக்கு இதை கேட்கறதுல ரொம்ப விருப்பம் அப்படின்னா, அந்த இடைவேளை விடுற நேரத்தில் சரி இந்த இடைவேளை முடிஞ்சு எப்போ அடுத்ததை கேட்போம், அந்த அந்த கருத்தை எப்படி கேட்போம், அடுத்த பாடல் என்ன சொல்லுது அதை எப்படி கேட்போம், அந்த சிந்தனையிலேயே மனம் இருக்கும். இது எடுத்துக்காட்டுக்கு இதை சொன்ன, அதை மாதிரி நாம எத்தனையோ வேலைகளில் ஈடுபடுகின்றோம் இல்லையா. ஆக இன்னைக்கு அம்மா வந்து இந்த ஒரு உணவு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, போன உடனே அந்த உணவு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த உணவை உண்ணும் ஆசை வீட்டுக்கு போவதுக்கு முன்னாடியே வந்துடும் இல்லையா. மனமானது அந்த எண்ணத்திலேயே அந்த விருப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். எதையாவது ஒன்றை அறிய போகிறோம் அனுபவிக்க போகிறோம் என்று சொன்னால், அந்த அறிவு அந்த அனுபவம் குறித்த ஒரு விருப்பத்திலேயே மனம் நம்மை வைத்திருக்கும். அதான் மனம் செய்கிற வேலை, அந்த சங்கற்பம் அந்த எண்ணத்திலேயே இருக்கும், அந்த அந்த ஆசையிலேயே அது நம்மை இருக்க வைத்துக் கொண்டிருக்கும் மனம். அது மாதிரி சதாகதி, சதாகதினா என்னன்னா எப்பவும் எதையாவது ஒன்றை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பது, அதான் மனத்தின் வேலை. ஒரு விஷயம் இல்லை, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்வடைஞ்சிட்டதுன்னா சரின்னு மனம் சும்மா இருக்குமா, இருக்காது, வேற எதை பத்தியாவது நினைக்கும் இல்லைங்களா. இப்படி மனம் வந்து சதாகதி, எப்போ எப்போதாவது எதை எதை குறித்தாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் இந்த மனம். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் பராபர கண்ணியிலே குறிப்பிடுகின்றார். இப்படி எதையாவது உன்னை பத்தி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது சிவசிந்தனைக்கு நேரம் இல்லாமல் செய்துவிடுகிறது. ஏன்னா அந்த மனம் வந்து அந்த மாதிரி, ஆக சிவசிந்தனையை அது எளிதில் மறக்கும். எதையாவது சிந்திக்குதுன்னா அப்ப சிவசிந்தனையா செய்யட்டுமே மனம்னா, அது எளிதில் செய்யாது. அதை சிவசிந்தனையை மறக்க வைத்துவிட்டு உலக சிந்தனைக்கே இழுக்கும். அது வந்து மனதினுடைய தன்மை அப்படிதான் இருக்கிறது, மிகப்பெரியவர்களே சொல்லிவிட்டார்கள். ஆனா நம்ம அதை வற்புறுத்தி தான், நாம மனத்தையும் ஆன்மாவாகி நம்மையும் வற்புறுத்தி தான் சிவநெறிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்லி அருளிவிட்டார் என்று சொன்னார். மறக்கும் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிறவாத வண்ணம். ஏன்யா எல்லா சிந்தனையும் விட்டுட்டு இந்த சிவசிந்தனைக்கு தான் மனதை கட்டாயப்படுத்தி கொண்டு வரணுமா? ஏன்னா சிவசிந்தனை கொண்டு வரணும், ஏன்னா அந்த சிவபெருமான் தான் பிறப்பில்லாத பெருமான். நாமளும் மேற்கொண்டு பிறப்பு இறப்புல மாட்டிக்காம இருக்கணும்னா அந்த பெருமானுடைய திருவடியை தான் சிந்திக்கணும். ஆகவே இந்த மனமானது தான் அறிய ஆன்மா அறிய வேண்டிய அந்த விஷயம் குறித்தும் அதில் பெறக்கூடிய அனுபவம் குறித்தும் அந்த அனுபவத்தின் மீதுள்ள ஆசை வடிவாகவே இந்த மனம் இருக்கும். எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டு இருக்கும். இது மனத்தினுடைய வேலை. மேலும் இதுவோ அதுவோ அப்படியா இப்படியா என்ற ஐயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுவும் மனதினுடைய வேலை. ஐயம் ஐயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். சரி, சித்தத்தினுடைய வேலை என்ன? அகங்காரத்தின் வேலை, புத்தியின் வேலை போன பாடல சொல்லியாச்சு, அகங்காரத்தின் வேலை இதுல சொல்லியாச்சு, மனதின் வேலையும் இப்ப சொல்லியாச்சு. சித்தத்தினுடைய வேலை, சித்தம் சிந்தனையை செய்வது சித்தம், அதான் சிந்தை நினைவு. சிந்தை நீங்க சொன்னது சித்தம்ங்கிற கருவியே சிந்தைன்னு சொன்னாங்க, நினைவுன்னு சொன்னது நினைத்தல் தான் அதனுடைய வேலை. கண்ணால ஒரு உருவத்தை பார்க்கிறோம், அப்பவே இது என்ன என்ன உருவம்னு தெரிஞ்சிருமா என்றால் அனுபவத்தில் அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு பஸ்ஸை பார்த்த உடனே தான் இது பஸ்ன்னு தெரியுது, என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சா தெரியுது அப்படின்னு நினைப்போம் அனுபவத்தில். ஆனா பல வேலைகள் உள்ள மலமலன்னு நடக்கின்றன. கண்ணு வந்து இது பஸ்ன்னு காட்டாது, கண்ணு வந்து ஏதோ ஒரு பொருள் தான் காட்டுமா. மனம்லாம் வேலை செய்யாம மனம் வேற எதிரையோ சிந்தனையில அழுந்தி இருக்கும் போது எதிரே என்ன பொருள் என்பதை நம்ம தெளிவா அறிய மாட்டோம். அந்த அனுபவம் நமக்கு நம்ம பட்டிருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு பெரிய எண்ணம் வந்து நம்ம மனதை ஆட்கொள்ளும் போது, ஒரு பெரிய மகிழ்ச்சியோ பெரிய கவலையோ அல்லது என்ன நடக்குமோங்கிற ஒரு பதற்றமோ மனதை ஆட்கொள்ளும் போது, எதிரே வந்தவர்கள் போனவர்கள் வார பொருள் போன பொருள் எதுவும் தெளிவா மனசுல பதியாது இல்லையா? அப்ப கண்ணு திறந்து தானே இருக்கு. அப்ப கண்ணே வந்து இது இன்ன பொருள்னு காட்டணும்னா அப்ப காட்டியிருக்கலாமே. ஆகவே ஒரு சகஜமான நிலையில இருக்கும் போதுதான் பார்த்த உடனே இது இன்ன பொருள்னு தெரியுது. பார்த்த உடனே தெரியுதுன்னாலும் அங்க உள்ள படிப்படியா வேலைகள் நடக்கிறது. இந்த மைக்கு முன்னால பேசும் போதே என்ன பேசுறேங்கிறது உங்களை கேட்குது. ஆனா பல படிநிலைகள் உள்ள நடக்கின்றன. இந்த மைக்கு இந்த ஒளிய வாங்கி அதை மின்சாரமா மாத்தி அதை அந்த ஆம்பிளிஃபையர் பெட்டிக்கு போய் அது அந்த மின்சார ஆற்றலை பல மடங்கு பெருக்கி அது ஒளிபெருக்கிக்கு கொடுத்து ஒளிபெருக்கி மறுபடியும் அந்த மின்சார ஆற்றலை பேச்சு ஆற்றலா முதல்ல இருந்த ஒரிஜினலான பேச்சாற்றலா மாற்றி கொடுக்குது. இத்தனை வேலைகளும் இங்க நடக்குது. ஆனா இவ்வளவு வேலைகள் நடந்து கொஞ்சம் நேரம் கழிச்சா நமக்கு பேச்ச கேட்கிறோம் இல்ல அப்பவே கேட்கிறோம். அப்ப இத்தனை வேலைகளும் அவ்வளவு விரைவாக மலமலா நடக்குது இல்லையா? மனதால் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவிகளே இவ்வளவு விரைவாக வேலை செய்யும் போது அப்ப மனம் சித்தம் அகங்காரம் இந்த அந்த கரணங்கள் எவ்வளவு விரைவாக வேலை செய்யும். அதனாலதான் கண்ணால பார்த்த உடனே இது இன்ன பொருள்னு நம்ம பழிச்சுன்னு முடிவு பண்றோம். ஆனா உள்ள பல வேலைகள் நடக்கத்தான் செய்யுது. இங்க நடக்கிற மாதிரி என்ன, கண்ணால பார்க்கும் போது ஏதோ ஒரு பொருள்னு தெரியுது, சித்தம் நினைவை செய்யும், நாங்க சித்தம் வந்து சிந்திக்கிறது இது என்ன பொருள், மத்த நினைவுகள் எல்லாம் விட்டுட்டு இது என்ன பொருள்னு ஒரு சிந்தனை தொடங்கணும். சித்தம் சிந்திச்ச உடனே மனம் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தும், இது இந்த பொருளா அந்த பொருளா? அதான் ஐயம் வந்து தரும் மனம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஐயத்தை எழுப்புவது மனம், ஏற்கனவே பார்த்த அனுபவத்தை வச்சு அறிந்த அனுபவத்தை வைத்து இது இந்த பொருளா அந்த பொருளான்னு ஒரு ஐயம் ஏற்படும். அதுக்கப்புறம் அகங்காரம், இது இந்த பொருளா அந்த பொருளா ரெண்டுல ஒன்ன நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை ஆன்மாவுக்கு கொடுக்கும். அந்த எழுச்சி தேவைதான் இல்லையா? அகங்காரம் வந்து தேவைதான். அது அளவுக்கு மீறி சார்ந்தால்தான் அது அகந்தையை உண்டு பண்ணிடும். அகந்தை உள்ளவங்களே இவருக்கு அகங்காரம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அகந்தை அதிகம்னு அர்த்தம். அந்த அகந்தை விளைவு காரணம் அகங்கார தத்துவத்தை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறது. நோய் தீர்க்கக்கூடிய மாத்திரையே அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா இல்லையா? மருத்துவர் விதித்த அந்த காலத்துல மட்டும்தானே அதை சாப்பிடணும். நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு போகும்போது வரும்போது மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இல்லைங்களா? அத மாதிரி அகங்கார தத்துவத்தை அதன் தேவைக்கு அளவு பயன்படுத்த வேண்டிதான். பயன் இருக்கு என்னன்னா அதுதான் ஒரு எழுச்சியை கொடுக்குது. இது அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு தெரியலையே, எப்படின்னு அதை வந்து நம்ம பாத்துற வேண்டிதான், ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவை தருவது அகங்கார தத்துவம். அந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கணும். ஆனா அந்த பொருள் என்னதுன்னு அதை நிச்சயிக்காத அகங்கார தத்துவம் நிச்சயிப்பேன்னு ஒரு எழுச்சியை கொடுக்கும். அதோட அது வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புத்தி தத்துவம் செயல்பட்டு புத்தி தத்துவம் தான் இது இன்ன பொருள், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அது அந்த பொருள் இல்லை இந்த பொருள் தான் என்று நிச்சயிப்பது புத்தி தத்துவம். இப்படி சித்தமானது பொறிகளால் அறிந்த விடயத்தை இது என்ன விடயம் என்று சிந்தித்தலும், மனமானது அந்த விடயமா இந்த விடயமா என்று ஐயம் எழுப்பியும், அகங்காரமானது இது என்னதுன்னு நிச்சயிக்க வேண்டும் என்ற எழுச்சியை தந்தும், புத்தியானது இது என்ன விடயம்தான் என்று நிச்சயித்தலை செய்தும், இப்படி அந்த கரணங்கள் தொழிற்படுகின்றன. இதுல என்ன சொல்றாங்க நம்ம உமாதி சிவம், இதைத்தான் நம்ம மாபாடியத்துல முக்கியமான சான்றாக காட்டுறாங்க. ஏன்னா அந்த கரணங்களின் தொழிற்பாடுகள் இங்கே அடியன் சொன்னது மாபாடியத்தில் சொன்னது அதனை ஒட்டி சொன்னது, வேறு மாதிரி சொல்லுகின்ற கருத்துக்களும் உண்டு. அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு மாபாடியத்தில் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஆதாரமாக காட்டக்கூடிய இடம் இந்த பாடல் தான். என்ன என்ன சொல்றாங்க சுவாமி மாதவ சிவஞான சுவாமிகள், அந்த கரணங்கள் நாலுன்னு சொன்னாலும் பொருள் அளவில் மூன்று தானா, மனம் அகங்காரம் புத்தி. இந்த சித்தம்ங்கிறது ஒரு தனி தத்துவம் அல்ல என்று மாபாடியத்தில் சுவாமி சொல்லியிருக்காங்க. இப்ப சித்தம் கதை என்னது இப்போ சொல்றோமே அப்படின்னா மனம்தான் சித்தம்ங்கிறாங்க. மனம்தான் அந்த என்ன விடயம் என்று சிந்திக்கும் போது சித்தம்னு பேர் படுது, இந்த விடயமா அந்த விடயமானு ஐயப்படும் போது அது மனம்னு பேர் படுது இல்லைங்களா? இது விடயத்தை அறிகின்ற நிலையில சொல்றது. விடயத்தை அறிஞ்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கும் போதும் இந்த மனம் வந்து என்ன செய்யும், தான் அனுபவித்த அனுபவம் பற்றியோ அல்லது மேற்கொண்டு எந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பது பற்றியோ அதற்கான திட்டங்களையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எப்பவும் ஓயாம சிந்திச்சு கொண்டே இருக்கும் மனம்னு சொன்ன பாருங்க, அது பொதுவாக இருக்கும் போது. விடயத்தை அறியும் போது மனதினுடைய வேலை என்ன, இது இன்ன விடயமா அந்த விடயமானு சந்தேகத்தை எழுப்புறது. அதே மனம் தான் முதல்ல சிந்தனையை செய்கிறது. சிந்தனையை செய்யும் போது அந்த மனம் சித்தம்னு பெயர்படுது, ஐயத்தை எழுப்பும் போது மனம்னு பெயர்படுது. ஒரே கருவிதான், சித்தமும் சித்தமாகவும் செயல்படுது மனமாகவும் செயல்படுது. ஆனா மனதிற்கு வேறாக சித்தத்தை தனியாக ஒரு தத்துவமாக வகுத்து கூறக்கூடாது என்று உமாவதி சிவம் இந்த பாடலை முடிக்கின்றார். முடிக்கும் போது அதான் சொல்கின்றார், சிந்தை நினைவு சித்தமானது நினைவை செய்வது, ஐயம் வந்து தரும் மனமொழிய ஐயத்தை ஏற்படுத்துகின்ற மனதுக்கு வேறாக வகுப்போனாதே, இந்த சித்தத்தை தனித்தத்துவமாக வகுத்து கூறக்கூடாது. மனதான் ஐயத்தை செய்வது மனம், அந்த மனதிற்கு வேறாக மனம் வேறு சித்தம் வேறு என்று சித்தத்தை வேறாக வகுத்து கூறக்கூடாது, மனம்தான் சித்தம் என்று உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் இங்கே கூறியிருப்பதை ஆதாரமாக காட்டிதான் மாபாடியத்திலே சிவஞான சுவாமிகள் அந்த கருத்தை நிலைநாட்டுகின்றார்கள். ஆக அந்த கரணங்களுடைய செயல்பாடலை இந்த பாடலிலே நாம் பார்த்துக் கொண்டோம்.